بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين ونبينا حبيبنا سيدنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُنْفِقُونَ فِي السَّرَّاءِ وَالضَّرَّاءِ وَالْكَاظِمِينَ الْغَيْظَ وَالْعَافِينَ عَنِ النَّاسِ صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை போற்றி புகழுக. மனிதன் நேரான சீரான பாதையை பெற்று இவ் உலகிலும் வெற்றி அடைந்து நாளும் மறுமையில உயர்தரமான சுவனத்திலே கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது உயிரிழமையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான வாழ்க்கை நேர்களை பேணிகளுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாவுடைய இல்லத்தில் இயற்கக்கூடிய இயத்துடன் அமர்ந்திருக்கும் இறைநேசர்களை நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வி அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏவல் விளக்கல்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் சொல்லுகிறான், விளக்கல்களின் பக்கம் போகும் பொழுது எச்சரிக்கை விடுக்கிறார். ஏவல்களை எடுத்து நடந்து இம்மேலும் மறுமையிலும் சீதேவி தலத்தை பெற்று நாலு மறுமையில சுவனத்திலே தஞ்சம் போகுமாறு முதலில் எனக்கும், விளக்கல்களை விட்டும் தகர்ந்து நாள மறுமையில நரகத்துக்கு வழியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறவுங்களுக்கும் தக்வாவை கொண்டு உபதேசம் வசியத் செய்து கொள்கின்றேன். மனிதன் எல்லா வகையிலையும் தூய்மை அடைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆவா. அவன் மிகவும் தூய்மையானவன், விரும்புவதும் பரிசுத்தமானதை தான். எதுவெல்லாம் அசுத்தமாக இருக்கிறதோ அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அசுத்தத்தை சுமந்திருக்கக்கூடிய நாம் கூட சில அசுத்தங்களை விரும்ப மாட்டோம், புறக்கணித்து விடுவோம். உங்களுடைய ஆத்மா பரிசுத்தம் அடைய வேண்டும். எந்த அளவுக்கு பரிசுத்தம் அடையுமோ உங்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக அமையும் என்கிறது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை. ஆத்மா பரிசுத்தம் அடைவதோடு உங்களுடைய பொருளிலும் பரிசுத்தம் ஏற்பட வேண்டும். என்று நஜிசை சாப்பிடக்கூடியவர்கள் நம்மிலே ஏறாளர். சிலர்கள் ஹராமான முறையிலே தெல்ல தெளிவாக அதனை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர்கள் வட்டி மற்றும் உண்டான பயங்கரமான கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் ஃபஅதலூ பிஹர்பி மினல்லாஹி வரசூலி, என்னுடனும் என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் யுத்தம் செய்வதற்கு வட்டியை புசிப்பவர்களே தயாராகுங்கள் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு தைரியம், ஓ நான் உன்னுடைய ரசூலோட யுத்தம் செய்து கொண்டு தான் என்னுடைய வாழ்க்கையை கழிக்கப் போறேன் என்று தைரியம் கொண்டவர்களும் நம்மிலே ஏராளம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கட்டளை, அது கடமையாக்கப்பட்டது, பரலாக்கப்பட்டது, அதனையும் கூட நிறைவேற்றாமல் அந்த நஜிசை புசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஜகாத் என்பது தூய்மைப்படுத்தக்கூடியது என்ற ஒரு கருத்து இருந்தாலும் கூட அதற்கு அற்பமான பொருள் என்ற ஒரு கருத்தும் இருக்குது. மார்க்கத்தை பொய்யாக்குவன் நபி உங்களுக்கு தெரியுமா, அவனை நீங்க பார்த்தீங்களா என்று சொல்லிக்கொண்டு வாழும் வரிசையில கடைசியில அந்த மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவனுடைய தன்மையை பற்றி வயம் நாவும் அல்ல மாவும் என்று குறிப்பிடுகிறார். மாவும் என்கிறது அற்ப பொருள். அதுக்கு தஃப்ஸீருடைய விளக்கம் பல பொருட்களை எழுதுகிறார். அடுத்த வீட்டை உள்ள ஓடி வருது, மாமி உம்மா நெருப்பட்டி குச்சி கொஞ்சம் கேட்ட, நெருப்பட்டி குச்சி கிடையாது போன்று சொல்லி அதையும் தடுத்து கொள்றது, அற்பமான பொருளை தடுத்து கொள்றது, கொஞ்சம் உப்பு கேட்ட, கொஞ்சம் கத்திரியை கேட்டுட்டு வர சொன்ன, இவைகளுக்கு யாரான சொல்லி சொல்லப்படும். அதாவது இரவல் கொடுக்கக்கூடிய பொருள் பரோ பண்றது, இவைகளை நாம் கொடுத்து உதவுவது மார்க்கத்துல ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்குது. இதை பத்தி ஷரியத் நிறைய பேசியிருக்கு. சிலர்கள் மண்வெட்டியை கேட்பார்கள், பாவிட்டு விட்டு தருவதா,
இன்னும் சிலர்கள் சொலகு போன்ற மாவரிகள் இவைகளை கேட்பார்கள். இதெல்லாம் ஷரியத் மிகவும் நுணுக்கமாக துல்லியமாக பேசியிருக்குது. இவைகளை கொடுத்தும் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய வேதனையிலிருந்து தப்ப முடியும், சொர்க்கத்தை அடைய முடியும் என்கிறதையெல்லாம் சொல்வதோடு இறுதியில யமுனாவுன் அல் மாஹூனுக்கு இன்னொரு தஃப்ஸீர் எழுதுகிறார்கள், ஜகாத்தை கொடுக்காமல் தடுத்துக் கொள்வார். ஜகாத்தை கொடுக்காமல் தடுத்துக் கொள்ளக்கூடியவன் மாஹூன் என்ற அற்ப பொருளை தடுத்துக் கொண்டு அதனை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையில சிலரை செல்வந்தர்களாக ஆக்கினோம், அந்த செல்வம் அவருடைய கெட்டித்தனத்தால கிடைக்கல. நீங்க நினைப்பீங்க எங்களுடைய படிப்பு, எங்களுடைய பட்டம் பதவி, எங்களுடைய டிகிரி, நாங்க எடுத்த கிராஜுவேட், இந்த இவைகள் எல்லாமே எங்களை வாழ வைக்குது. இது நாங்க தான் அவர்களுக்கு பங்கு வச்சு தந்தோம். உங்களுக்கு அறிவை தந்தது யார்? இன்றைக்கு நீங்கள் பல பாஷைகளை பேசுறீங்க, அந்த வாயை ஊமையாக்கினால் எந்த புறத்துக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய முடியும் நாவை? அந்த நாவை நாங்கள் தடுத்து வைத்தால் நீங்கள் பெருமையோட எனக்கு ஆறு பாஷைகள் தெரியும், ஏழு பாஷைகள் தெரியும் என்று சொல்றீங்களே, அந்த சவுண்டை நாங்கள் நீக்கிட்டா நீங்க எப்படி பெருமை எடுப்பீங்க? எந்த பாஷைக்கு உங்களுடைய நாவை திருப்புவீங்க? அதே மாதிரி துனியாவில் சிலருக்கு தடுத்து உங்களுக்கு தந்தோம். எதற்காக? சோதிப்பதற்காக, பரிசீலனை செய்வதற்காக. யார் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறீர்கள்? யார் ஏழைகளுடைய பொருளையும் சாப்பிடுகிறீர்கள்? எத்தனையோ வழியில மக்களுடைய பொருள்களை சாப்பிட்டோம், பூமியை பிடிச்சு சாப்பிட்டோம், அடுத்தவனுடைய கடைக்கு இடர் செய்து சாப்பிட்டோம், மற்றவனுடைய வீட்டு வாசல்ல தண்ணியை ஊற்றி அவனுக்கு தொந்தரவு கொடுத்து நாங்க மட்டும் மிளிர வேண்டும் என்ற எண்ணத்துல அவர்களுடைய வழிகளை தடுத்து கொண்டு இந்த துனியாவில் அறாமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்னும் எத்தனையோ விதமான அசம்பாவிதங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கட்டளைகளையும் நீ மோசடி செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டாய். அதாவது ஜகாத்தை கொடுக்காமல் தடுக்கிறாய். உனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்தது இன்னும் ஒருவரிடத்துல இருந்து எடுத்து தான் தந்திருக்கிறான். அந்த ஏழை இடத்துல அவனுடைய பங்கு போய் சேராத வரைக்கும் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான், குற்றம் பிடிப்பான், பரக்கத்தை வீக்க மாட்டான், சந்ததி சந்ததிகளாக கையேந்தும் நிலைமையை உருவாக்குவான். இதனால்தான் கூட்டு ஜக்காத்தை குர்ஆன் வலியுறுத்துகிறது. சிலர்கள் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் ஜக்காத்துகளை கொடுப்பார்கள், உண்மையிலே வேண்டாம் என்று சொல்லல. இன்றைக்கு கூட்டு ஜக்காத் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நியமித்துட்டான், நீங்க இந்த முறையில தான் ஜக்காத்தை பெற்று விநியோகிக்க வேண்டும் என்று. ஆனால் அதிலும் கூட சிலர்கள் மோசமான தன்மைகளை கையாளுவதை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருந்து கொண்டிருக்குது. எனவே சிலர்கள் தனிப்பட்ட முறையில் ஜக்காத்துகளை கொடுப்பார்கள், அதில் அவரும் அல்லாஹ்வும் மிகவும் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். எந்த முறையில அதனை அவர் நிறைவேற்றுகிறார்? தனிப்பட்ட முறையில கொடுக்கக்கூடியவர் நூற்றுக்கு நூறு அதற்கு நிறைவு கொடுத்திருப்பார் என்றால் ஓரளவு தப்பிக்கொள்ளலாம். என்றாலும் ஒரு கூட்டமல இவர் தடுத்து கொண்டு உலகத்துக்கும் தன்னுடைய ஊருக்கும் நாட்டுக்கும் குடும்பத்துக்கும் அவர் விதைக்கிறது முட்களை தான், அவர் நலவை செய்யவில்லை. அதனால் சிலர்கள் காரணம் சொல்வார்கள், இன்னும் சிலர்கள் பசுவா கேட்பார்கள். நாங்கள் வளமையாக கொடுக்கக்கூடிய ஒரு பட்டியல் இருக்கிறார்கள், அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். அதுல குடும்பத்திலும் பலர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய ஜக்காத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறோம், கூட்டு ஜக்காத்துக்கு கொடுத்துக்கோம் என்றா கூட்டு ஜக்காத்துல பாருங்க அப்ளிகேஷன் கேட்கிறாங்க. கூட்டு ஜக்காத்துல ஊட தஞ்சி தந்து போட்டு அல்லது ஜனலை தந்து செஞ்சு தந்து போட்டு முழு வீட்டையும் படத்துல போட்டுக்கிறாங்க. பள்ளியில எல்லாம் பெட்டர்கள் தொங்குது, எங்களுடைய மானங்கள் எல்லாம் போகுது. இந்த முறை நல்லமா, தனித்த முறையில கொடுப்பது நல்லமா? உண்மையிலே இப்படி செய்வார்கள் என்றால் தனித்து கொடுப்பது தான் நல்லது. அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி குர்ஆன்ல பேசுற நேரம் எல்லாமே ஜக்காத் என்ற வார்த்தையை கூட பாவிக்கல, ஏன் அது ஒரு நஜித் என்பதற்கா? எங்கெல்லாம் அல்லாஹ் ஜக்காத் கொடுங்க என்று சொல்றானோ அது தொழையோட இணைத்து மட்டும் அகீமுஸ்ஸலா வாத்து ஜக்கான்னு சொல்றான். தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க. அது தவிர்த்து ஜக்காத்துடைய அந்த கேட்டகரியை பற்றி பேசும் பொழுது யார் யாருக்கு எந்தெந்த கூட்டத்துக்கு ஜக்காத்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்ற நேரத்திலையும் இந்த பக்கீர்கள், மிஸ்கீன்கள், கடனாளிகள், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், வழிபோக்கர்கள் என்று எட்டு கூட்டத்தினரை சொல்லுறானே, அந்த இடத்துல இந்த வழிபோக்கனுக்கு ஜகாத்தை கொடுங்கடா சொல்லுங்க. இந்த மிஸ்கீனுக்கு, இந்த பக்கீருக்கு, இந்த கடனாளிக்கு உங்களுடைய ஜகாத்தை கொடுங்கடா அல்லாஹ் சொல்லுங்க. மாற்றமாக ஜகாத்துக்கு பதிலாக அல்லாஹ் பாவித்திருக்கக்கூடிய வார்த்தை என்ன? சதகா என்ற வார்த்தை. காரணம், ஒருத்தர் ஒரு மனிதனுக்கு போய் தன்னுடைய ஜக்காத்தை கொடுக்கிறாரு, அந்த நேரம் இது என்னுடைய ஜக்காத்தின் பணம் என்று அவருக்கு சொல்லக்கூடாது. சொல்லுவதும் கூட சுண்ணத்தில்லை. இது என்னுடைய ஜக்காத் என்று அவருக்கு சொல்லி கொடுப்பது சுண்ணத்தில்லை. ஏன்? அந்த மனிதனுடைய உள்ளம் லோகலா, இந்த அசிங்கமான பொருளை, அற்பமான பொருளையா எனக்கு இவர் தருகிறார். அவருக்கு சொல்லாம நீங்க நீங்க பேச்சு கொடுங்க, உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது, என்னுடைய ஜக்காத்தை நான் இன்னாருக்கு கொடுக்கிறேன் யாரு, அதை நீ கபூல் செய்து கொள். அவரிடத்துல கொடுத்து விட்டுறிய, அதுக்கு அவர் விளக்கம் கேட்க மாட்டாரு, எடுத்துக்கொள்வாரு. ஒன்று அவர் ஜக்காத்தை நினைச்சு கொள்ளட்டும், அல்லது சதகாந்து நினைச்சு கொள்ளட்டும், அல்லது ஹதியாண்டு நினைச்சு கொள்ளட்டும், நீங்க ஜக்காத் என்று கூட சொல்லாதீங்க, எனக்கு இவர் ஜக்காத்தையா தாரார் என்று சில நேரம் அவருடைய உள்ளம் போகும். ஆனாலும் கூட்டு ஜக்காத் என்று வரக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு தெரியும் இது ஜக்காத் தான் கொடுக்கப்படுது என்று. மாற்றமாக இண்டிவிஜுவலா கொடுக்கக்கூடிய நேரத்துல ஜக்காத்தை தான் கொடுக்கிறேன் என்று எடுக்கக்கூடியவர்களுக்கு தெரியாம கொடுக்கும்படி அதிகமான கிதாபுகளையும் இமாம்மார்களுடைய கருத்திலையும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஆய்வு செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சில விடயங்களை எங்களுக்கு ஆதாரமாக சொல்கிறார். இந்த அடிப்படையில பாருங்க, கூட்டு ஜக்காத்தை பத்தி அல்லாஹ் பேசும் நேரத்திலையும் خذ من اموالهم صدقه خذ من اموالهم ஜக்காத்தை என்று சொல்லல. அவருடைய பொருளை இருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்கத்தான் இதனுடைய கருத்து. எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிலர்கள் இந்த காலத்துல எல்லாம் நேரடியாக அணுகக்கூடியவங்க சதக்காண்டு எடுத்துட்டாங்கன்னா ஜக்காத் என்ற ஒன்றே இல்லாம போயிட்டு, இன்னைக்கு அப்படி நேரடியாக அணுகக்கூடிய வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்க சதக்காண்டு தானே சொல்லப்பட்டிருக்குது, ஜக்காத் என்று சொல்லப்படவில்லை. அதனால இன்னமும் சதக்கா தொழில் சுக்கரா என்று தானே எட்டு கூட்டத்தையும் சொல்றார். புக்கராக்களுக்கு சதக்கா, மிஸ்கீன்களுக்கு சதக்கா கொடுங்க என்று தானே சொல்றார். ஜக்காத்த கொடுங்க என்று சொல்லலையே என்று தலை வீங்கியவர்கள் பேசக்கூடிய நிலைமையும் உருவாகலாம். ஆனாலும் விளக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது என்ன? சிலர்களுக்கு ஹதீஸும் தேவல்ல, குர்ஆன் மட்டும் தான் தேவையா, அவர்கள் தான் நேர்வழி இருக்கிறாங்க. இப்படி ஒரு காலம் வரலாம். சில நேரம் இந்த எட்டு கூட்டம் ஜக்காத்தில சொல்லிக்குது, சதக்கா தான் சொல்லிருக்குது என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அஞ்சு கடமைகள்ல முக்கியமானதையும் இல்லாமக்கூடியவர்களும் அறிவினர்களும் வர முடியும். ஏன்? இந்த காலத்துல அதிகமாக அறிவினர்கள் தான் இருக்கிறார்கள். யாருக்குமே வாதிடவும் மேலாது, யாருக்கும் எந்த சேலஞ்சும் பண்ணலாம், எந்த சவாலும் விடலாம். இது அறிவு மங்கிய காலம். அறிவு சொல்லி நாங்க விளங்கிறது என்ன? மார்க்கத்துடைய அறிவு தான். மார்க்கத்துடைய அறிவு இல்லாதவன் மூடன், துனியாவை அவன் அளக்கலாம், ஏழு வானத்துக்கும் அப்பால போகலாம், ஆள் கடலையும் தத்தளிக்கலாம், எல்லா பூமிகளையும் ஆராய்ச்சி செய்யறான், இவனுக்கு அறிவாளி என்று சொல்றது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் அறிவு என்று சொல்கிறானோ அது அல்லாஹ்வுடைய ஞானத்தோடு சம்பந்தப்பட்டதை தான் அறிவு என்று சொல்கிறான். அப்படி இருந்திருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஆல், இந்த சூரத்துல் பக்கராவுக்கு பதிலாக சூரா பயாலஜின்னு அனுமதிப்பான், சூரத்து ஆல் இம்ரானுக்கு பதிலாக சூரா கெமிஸ்ட்ரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சிருப்பான். அதுல அரபு வார்த்தைகள் இருக்குது. அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சூராவையும் அமைச்சு இந்த லைன்ல முயற்சி செய்யுங்க என்று சொல்லியிருப்பார். மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறது என்ன பாருங்க, படிங்க. இந்த சூரத்துல் பக்கரா இது மூடர்களை பத்தி சொல்லுது, இது வெறுமனை கேள்வி கேட்கக்கூடியவர்களை பற்றி சொல்லுது, இது மார்க்கத்துடைய அறிவில்லாதவர்களை பற்றி சொல்லுது. நாங்க வெறுமனை மாடோண்ட தான் அறுக்க சொன்னோம், ஆனா மாட்டை பத்தி இவன் அறியாததை போல கேள்வி கேட்கிறார். அது மாதிரி தான் இன்றைக்கு நடந்து இருக்குது. நாங்க கொடுக்க சொன்னோம் ஜக்காத், ஆனா ஜக்காத் என்கிறத அறியாததை போல கேள்வி கேட்கக்கூடிய கூட்டமும் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்குது. நாங்க சொல்றோம் ஆல் இம்ரான், இம்ரானுடைய சந்ததிகள், அதுல எத்தனையோ நபிமார்கள், ஹசரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம், அதுல இம்ரானுடைய மனைவி, இப்படியெல்லாம் ஒரு தொடர், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நல்ல அணுகுமுறைகள், இவைகளை நாங்க சொல்லுகிறோம் என்றாலும் கூட அது அவர்களோடு மட்டும்தான், நமக்கு இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் உருவாகிறார். இந்த அடிப்படையில் கெடியமானவர்களே, ஜகாத் எந்த அளவுக்கு தாண்டோடித்தனமான விளக்கம் சொல்லக்கூடிய அவர்கள் உருவானார்கள் என்றால், ஒரு தடவை ஜகாத் கொடுத்தால் போதும், மறுதடவை அடுத்த வருடங்கள் கொடுக்க தேவல்ல. அதன் பின்னால போகக்கூடியவர்களும் அறிவினர்கள் மூடர்கள் ஏராளமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். தெளிவான ஹதீஸ்கள், குரானுடைய ஆயத்துகள், வருட வருடம் நிசாப் என்ற அந்த தொகை உங்களிடத்தில் இருக்கும் பட்சத்தில் ஜகாத்தை கொடுங்க. அது தங்கத்தில, வெள்ளியில, மற்றும் விவசாய நிலங்கள்ல, உங்களுடைய வியாபார பொருட்கள்ல, இப்படி எல்லாம் ஜகாத்தை கொடுக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் நிபந்தனையிட்டிருக்கும் பொழுது அதனையும் மறுத்து ஒரு படி அவர்கள் மேலே போய்ட்டு விடுகின்றார்கள். அல்லாஹ்வுக்கும் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் உருவாகிவிட்டார்கள். கெடிவான சகோதரர்கள், இந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை பற்றி பேசும் பொழுது மிகவும் துல்லியமாக, நுணுக்கமாக, மற்றவர்களுடைய உள்ளங்கள் நோகாத முறையில தான் பேசுகிறார். இதனால் ஜகாத்துடைய ஆயத்துல கூட அல்லாஹ் சதகா என்கிறத பாவிச்சிருக்கிறான். ஏன் ஜகாத் என்கிறது மிகவும் அற்பமான பொருள்? எனவே நபியே, குத் மின் அம்வாலிஹிம் ஸதகதன், அவர்களுடைய பொருள்கள்ல இருந்து நீங்கள் ஜகாத்தை எடுங்கள். துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த ஜகாத்தை எடுக்கிறதின் மூலமாக அவர்களை நாங்கள் சுத்தப்படுத்துவோம். அந்த ஜகாத் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். இல்ல, ஏழைகளுடைய நஜிசை புசித்துக் கொண்டிருப்பார்கள், நாள மறுமையில மாட்டிக் கொள்வார்கள். யௌமா இஸ்மா அலைஹா ஃபீநாரி ஜஹன்னம் ஃபஸ்துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிகும் ஃபதூகூ மா குன்தும் தக்னிஸூன் அல்லதீன யக்னிஸூன அஸ்-ஸஹப வல் ஃபில்தா. யாரெல்லாம் தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில கட்டளையை நிறைவேற்றுவதற்கு கொடுக்காமல் அதனை பதுக்கி வைத்துக்கொண்டு சாப்பிடுகின்றார்களோ, அவைகளை நாங்கள் நரக நெருப்புல பழுக்க காய்த்து அவருடைய நெற்றில சூடு போடுவோம். அவர்களுடைய ஜுனூபுகும் விழா புறத்துல சூடு போடுவோம். வல்ஹூருகும் முதுகு புறத்துல சூடு போடுவோம். முழு உடம்புக்கும் வேதனை, அந்த சூட்டினால் இவன் கரைந்து விடுவான். மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதிய தோள்களை உண்டாக்குவான். நாங்கள் அவனுடைய நெற்றியில அயன் பண்ணுவோம், சூடு போடுவோம். ஏன் கேட்கும் பொழுது முதலாவது சுருங்குவது நெற்றி. மறுப்பதற்கு அவன் தன்னுடைய விழாப்புறத்தினால் திரும்புவான், மறுத்து முதுகு புறத்தை காட்டி போவான் என்கிறதுனால தான் அல்லாஹ் இந்த மூன்று உறுப்புகளையும் சுற்றி காட்டுகிறான். இதுதான் என்னுடைய பொருள், என்னுடைய பொருள் என்று நீங்கள் சேகரித்துக் கொண்டு ஏழைகளுடைய பங்கை கொடுக்காமல் அந்த நஜிசையும் புசித்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்க சேகரித்தவைகளை சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் வேதனை கொடுப்பான். அருட்கொடையிலிருந்து உங்களுக்கு மேல்மிச்சமாக கொஞ்சத்தை தந்திருக்கின்றான், நீங்க இதுல கஞ்சத்தனம் செய்யாதீங்க, இதுல நீங்க உலோபித்தனம் பகிர்ந்தனம் காட்டாதீங்க, நீங்க நினைக்காதீங்க இது உங்களுக்கு நலவு என்று. என்றாலும் இது இவர்களுக்கு கெடுதியானது. வானங்கள் பூமிகளுடைய அனந்தரம் இருக்கிறது. வல்லாஹு அலிமும் பிமா கபீரும் பிமா தாமலும், நீங்க எப்படி எல்லாம் ஆடுறீங்க, கூத்து போடுறீங்க என்கிறதனை அல்லாஹ் மிகவும் நுணுக்கமாக சூழ்ந்து அறிகிறான். அதனால ஜகாத்துடைய விடயத்துல மோசடி செஞ்சிடாதீங்க. நீங்க பகீர்த்தனம் செஞ்சு சேர்த்து கொண்டு வைக்கிறத நீங்க கைரல்லவும் உங்களுக்கு நலவு என்று நினைச்சு கொள்ளாதீங்க. உங்களுக்கு நாங்கள் சூடு கொள்வோம். சயுத்தவூனமா பகிலூபிஹி, நீங்க பகீர்த்தனம் செஞ்சத நாள மறுமையில மாலையாக உங்களுடைய களத்துல போடுவோம். அவைகள் பாம்பாக மாறும், உங்களை தீண்டி கொண்டே இருக்கும். சகோதரர்களே, எத்தனை பேர் ஜகாத்துல வெறுமனை கெஸிங் பண்ணி கொடுத்தோம், உனக்கும் இந்த சென்டென்ஸ் தான், நீ ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றல. சிலர்கள் சொல்வார்கள், ஸ்டோர்ல கணக்கு எடுக்கிறதாக இருந்தா ரொம்ப சிரமமாக இருக்குது, அதிகமான உத்தரவுகள் கேட்கக்கூடிய பத்வா, நான் கெஸிங் பண்ணி கூடுதலாக கொடுத்தாலும் அது சீராகுமா, சாத்தியமா? சாத்தியமாகவே மாட்டாது. ஜகாத் அது கணக்கை சீரான முறையில பார்த்தே தீரணும். அது எத்தனை மாதங்கள் சென்றாலும் சரி, அதனுடைய ஸ்டோருடைய கணக்கை எடுத்தே ஆகணும். ஏன் அல்லாஹ் அதுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய காலங்கள் நேரங்களையும் பறக்க செய்வான். ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு சிரமமே கொள்கின்றான். இதனால அல்லாஹ் மெம்மேலும் துத்தாகிறவரும் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இதன் மூலமாக அவருடைய ஆத்மீக பரிசுத்தமும் இருக்கின்றது, அவர்களுடைய உடல் பரிசுத்தமும் இருக்குது, மேலும் அவருடைய பொருளின் வறட்சியும் இருக்கிறது. அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பொருள்களையும் வளர்க்கிறார். சகோதரர்களே, அந்த ஜகாத்தை வசூல் செய்வதற்கு சிலர்கள் போவார்கள். இவர்களுக்கு ஆமிலீன்கள் என்று சொல்லப்படும். அந்த ஆமிலீன்கள் ஜகாத்தை வசூல் செய்யக்கூடியவர்கள் செல்வந்தர்களிடத்துல இருந்து எடுக்கும் பொழுது அவர்களுக்கு துஆவும் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார். அதில் சசூராடத்துல சொல்றான், நீங்க அவர்களிடத்திலிருந்து ஜகாத்துடைய பொருளை எடுங்க, மேலும் வசல்லி அலைஹிம், அவர்களுக்காக வேண்டிய துஆவும் செய்யுங்கள். இன்ன சலாத்தக சக்கனுல்லஹு, நீங்க செய்யக்கூடிய துஆ அவருடைய உள்ளத்தை நிம்மதிக்கு கொண்டு போய் சேர்த்திடும், அமைதிப்படுத்தும். நீங்க ஜகாத்துடைய பொருளை எடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பொருளிலே வளர்ச்சியை உண்டாக்குவானாக. உங்களுடைய ஏழு பரம்பரை வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதின் காரணமாக உணவு அளிக்கும் பொறுப்பை எடுப்பானாக என்று நபியே துஆ செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். எனவே சகோதரர்களே, கூட்டு ஜகாத்துல இந்த நன்மைகள் எல்லாமே இருக்கிறது. எது ஒன்று கூட்டாக நடக்குதோ அதுல தான் பரக்கத்து ஏற்படும். அந்த அடிப்படையில கூட்டு ஜகாத் எடுத்து போட்டு 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு 10-15 பேருக்கு அல்லது 50-60 பேருக்கு கொடுத்து பிச்சைக்காரர்களை உருவாக்குற ஜகாத் கொடுக்க கூடாது. அப்படியா கொஞ்சம் கூட்டு ஜகாத் செய்யறதை விட செய்யாம இருக்கிறது நல்லது. என்ன செய்யணும்? 1 கோடி ரூபாய் சேர்த்தீங்களா, 50 லட்சம் ரூபாய் சேர்த்தீங்களா, அல்லது 10 லட்சம் ரூபாய் சேர்த்தீங்களா, 5-5 லட்சம் ரூபாய் பிரிச்சு 2 பேரை 1 வருஷத்துல ஒரு மனுஷனாக்கி விடுங்க. அவருடைய நிலைமைகளை தீர்ப்படுத்துங்க. 1 வருடத்துக்கு 2 பேரை நீங்க தலை தூக்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா இதுதான் ஜகாத்தின் உடைய பொறுமதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மாராயம் என்கிறதை நாங்க மறந்துவிடக்கூடாது. சில பள்ளிகள்ல என்ன செய்கிறார்கள், ஜகாத்தை சேர்த்து ஏதோ ஒரு முக்கியமான கேந்திர ஸ்தலத்துக்கு கொடுக்குறாங்க. அவர்கள் அந்த ஊர்ல எத்தனை பேர்கள் ஜகாத் எடுப்பதற்கு தகுதி, எங்களுக்கு உண்டான அப்ளிகேஷன் போடுறாங்க. அப்ளிகேஷனின் மூலமாக உண்மையான நிலப்பரம் அறிய முடியாது. இன்னும் சிலர்கள் வீடுகளை போயிட்டு பார்த்துட்டு வராங்க, அங்க டைல்ஸ் பிடிச்சிருக்குது, பாத்ரூம் எல்லாம் நல்ல லக்ஷரி லெவல்ல இருக்குது, மற்றும் அவங்களுக்கு அஸ்பஸ்டஸா பிடிச்சிருக்குது, அல்லது ஓடு போட்டிருக்கிறார்களா, கான்கிரீட் அடிச்சிருக்கிறாங்களா எங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. இப்படியெல்லாம் பார்க்க சொல்லி சரியத்துல எங்கேயுமே இல்லை. எனவே ஜகாத்த கூட்டாக செய்யணும், அதில் இருக்கக்கூடிய அடாவடித்தனங்களை தவிர்க்கணும். சிலர்கள் மாடி வீட்டுல தான் இருப்பார்கள். ஆரம்பத்துல கட்டின வீடா இருக்கும், ஆரம்பத்துல செல்வந்தனாக இருந்திருப்பாரு, அதன் பின்னால லொஸ்ட் ஆகியிருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்கும் அவருக்கு. அவருடைய வீட்டை பார்த்துட்டு அவருடைய டைலை பார்த்துட்டு, ஓ ரொசல் போட்டு இருக்குது, இது அப்படி இப்படி லேசான டைல் இல்ல, இது ரொசல் என்று சொல்லிட்டு அவருக்கு ஜகாத்த கொடுக்கமா வருவீங்கடா. நீங்க இதுல சரியான முறையில நுணுக்கத்தை கையாளதுனால குற்றவாளியாக ஆகிடுவீங்க. ஜகாத் தகுதியானவர்களுக்கு போகணும். இதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். இவர்களுடைய இந்த நிலைமையை அறிந்ததுக்கு தான் அப்ளிகேஷன் போட சொல்லுறோம் என்றெல்லாம் அடாவிடித்தனமாக பேசக்கூடாது. சிலர்கள் பொம்புல பிள்ளைகள், அவர்களுடைய பெயர்கள், அவருடைய பிறந்த நாள்கள், ஐடென்டி கார்டு நம்பர்கள், இதெல்லாம் ஜகாத் கொடுக்கிறதுக்கு ரசூல் அங்கேயாவது செஞ்சிருந்தாங்களா? ரசூல் அவர்னால எங்கேயும் செய்யல. ரசூல்லா எப்படி செய்தார்கள்? சேர்த்தார்கள், ரசூலா இடத்துல வந்தது, ஆமிலீன்களையும் போட்டார்கள், அனுப்பினார்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஜகாத்தை சேகரிச்சுட்டு வாருங்கள். ஜகாத்த வந்ததன் பின்னால ரசூலா தேடி தேடி கொடுத்தார்கள். யார் தகுதியானவர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில மனிதர்கள் இருப்பாங்க, லா யஸ்அலுன நாஸ இல்ஹாஃபா, எங்களுக்கு தாங்க தாங்க என்று அலட்டி அலட்டி கேட்க மாட்டாங்க. ஒரு தடவை அப்ளிகேஷன் போட்டு அவர் காத்திருக்கிறார், அந்த வருடம் அவருக்கு கிடைக்கல. அடுத்த வருடமும் அப்ளிகேஷன் போட்டு காத்திருக்கிறார், அந்த வருடம் கிடைக்கல. காரணம் என்ன? இவர்கள் தேடி பார்த்த முறையின் பிழை தான் இது, இவருடைய தஃபக்குத்துடைய முறையின் கேடு தான் இது. எனவே சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி ஒவ்வொருத்தரையும் கண்ணியமாகத்தான் பார்த்தார்கள். சொன்னாங்க, சில மனிதர்கள் இருப்பார்கள் கண்ணியமானவர்கள், எங்களுக்கு ஜகாத்தை தாங்க கேட்க மாட்டார்கள். அந்த கண்ணியமானவர்கள் எப்படி அப்ளிகேஷன் போடுவார்கள்? அவர்களை பார்த்தா முகத்துல விளங்கும், இவருக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அதுக்கும் இவனுக்கு ஒரு அகப்பாடம் இருக்க உடனே. இன்றைக்கு சகோதரர்களே, யாருக்கு எது எந்த இடத்துல எப்படி எந்த அந்தஸ்து எந்த உரிமைகள் போக வேண்டும் என்கிறத அறியாத சமூகம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நல்ல மனிதனும் எந்த ஒரு கண்ணியத்தை பேணக்கூடிய மனிதனும் அப்ளிகேஷன் போடவே மாட்டான். நான் பல இடங்கள்ல இந்த கூட்டு ஜகாத்துக்கு ஆதரவாக பேசுறதோடு அதனுடைய இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட்ஸ்களையும் சுட்டி காட்டுவது உண்டு. இந்த அடிப்படையில இந்த வீக் பாயிண்ட்ஸ்களை நீக்கிக்கோங்க. யாருக்கும் ஆதாரம் வேணுமா? செல்வந்தர்கள் ஜகாத்தை கொடுத்து விட்டாங்க, சில நேரம் என்ன ஜகாத் எப்படி விநியோகிக்கப்பட்டது என்று வந்து கேட்கலாம். அதற்காக நீங்க கம்ப்யூட்டர்லயோ அல்லது ஒரு தஸ்ஜிலா ஒரு ரெஜிஸ்டர் ஒன்றையோ போட்டு இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கணும் என்கிறத பதிவு செய்யுங்க. அது வேற விஷயம், அவருடைய ஐடென்டி கார்டு போடுங்க, எல்லாம் போடுங்க. ஆனா அத பப்ளிக்ல தொங்க விடாதீங்க. அத போர்டு போட்டு பேனர் அடிச்சு இது இங்கதான் செஞ்சு கொடுத்து வைக்கிறோம் என்கிறதெல்லாம் ஆளை காட்டி கொடுத்துட்டாதீங்க. ஜகாத்தை கொடுக்கறத கூட இன்றைக்கு போட்டோ எடுக்கிறோம். ஒரு ஊரே என்னோட கோயிச்சு கொண்டார். அவர்கள் என்னை கூப்பிட்டு இருந்தார்கள். அந்த அசிங்கமான காட்சியை கண்டு நேரடியாகவே நான் அவர்களை தடுத்தேன். பெரியமான சகோதரர்களே, அவர்கள் இதுவரைக்கும் என்னுடன் மனஸ்தாபத்தில் தான் இருக்கிறார்கள். ஏன்? உண்மையான விதிமுறைகளை சுட்டி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முறியடித்தாவது நாங்க எங்களுடைய விடயங்களை சாதிக்கலாம் என்று சிலர்கள் நினைக்கிறதன் காரணமாகத்தான் அந்த போவோம். எனவே போட்டோக்கள் எல்லாம் பிடிக்காதீங்க. சில பெண்களுடைய முகத்தை அப்படியே ஒரு ஷேப் பண்ணிவிட்டு அவர்கள் பெண்களுக்கும் கொடுக்கிறார்கள். அவள் ஜகாத்தை எடுக்கிறார், புத்தக வடிவமாக அடிச்சு விநியோகிக்கிறார்கள். இதெல்லாம் ரசூலுடைய காலத்தில் இருந்துச்சா? சஹாபாக்களுடைய சாபியின்களுடைய சபோ சாபியின்களுடைய இல்ல, இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால அல்லது 500 வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சா? இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சா? இப்பதான் சிலர்களுடைய மூளைகள் பல வேறு பக்கம் திரும்புது. ஏன்? ஜகாத் கொடுக்கிறவருக்கும் இஹ்லாஸ் இல்ல, ஜகாத்த பங்கு வைக்கிறவருக்கும் இஹ்லாஸ் இல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஜகாத்தை முறையாக வசூலித்து அது உரியவருக்கு பங்கு வைத்து கொடுக்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில தொடர்ந்து ஜிஹாத் செய்கிறவரை போல. அந்த கூலி அவருக்கு இருக்கிறது. அந்த ஜகாத்தை வசூலிக்க போற வழியில இவருக்கு ஒரு ஆபத்து வந்து மூத்தா போனா உடனே சொர்க்கத்துக்கு போயிட்டுவார். அந்த அளவுக்கு ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய அமிலங்களுக்கு அல்லாஹ் கூலியை வைத்திருக்கிறார். திடீரென்று கஞ்சர்கள் உருவாகி விடுவார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் கூட சொல்கிறான் ஹதீஸை குதிசில, அஜ்அலுல் மால இலா ஜுஹலாஇஹிம், கியாமத்து நான் நெருங்கும் பொழுது பணத்தை நான் உலோபிகளுடைய கையில கொடுப்பேன். இதனால இவர்களுக்கு ரஹ்மத்துடைய மழை பெய்ய மாட்டாது, வெறுமனே இந்த வெள்ளம் அடிக்கக்கூடிய மழை தான் பெய்யும். ரஹ்மத்துடைய மழை இடி மின்னல் கூட கேட்காம இரவுல பெய்யும். காலையில மக்கள் தத்தமது வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லாத மழை வேதனைக்குரியது. நான் ரஹ்மத்துடைய மழையை பொழிய வைக்க மாட்டேன். கஞ்சர்கள் அதிகமாகும் பொழுது ஏதோ மழை பெய்வதாக இருந்தாலும் கூட அது இந்த பஹாயின் என்ற மிருகங்கள், சிறிய குழந்தைகள், பலவீனமானவர்கள் இருக்கிறதின் காரணமாகத்தான். இந்த மேய்ந்து தெரியக்கூடிய மிருகங்கள் மட்டும் இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பூர்ணமாக மலையை தடுத்து விடுவார். மலையில்தான் ரிஸ்க் இருக்குது. வஃபி ஸமாஇ ரிஸ்குகும் வமா துஅதூன், உங்களுடைய ரிஸ்க், உங்களுடைய உணவு வானத்தில் இருக்குது. உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டவைகள் அனைத்துமே வானத்தில் இருக்குது. அந்த வானம் பொழிந்தால் தான் இந்த பூமியில மறுமலர்ச்சிகள் உண்டாகும். இதை நீங்க இன்னும் உணரலையா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை வரலையா? எனவே ரஹ்மத்துடைய மலைகளை நான் தடுத்து விடுவேன். எந்த விதமான குப்பூண்டுகளையும் வரக்கத்துக்குரியதாக ஒழிக்க செய்ய மாட்டேன். உங்களுடைய விவசாய நிலங்களையும் பட்டு போக செய்வேன். அல்லாஹ், எந்த மலையில எங்களுக்கு நிம்மதி இருக்குது என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறீர்களோ அந்த மலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பாதகமாக மாற்றிடுவான். ஜகாத்துடைய விடயத்துல நீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளாவிட்டான். அந்த பெரிய கரிமான சகோதரர்களே, ஜகாத்துடைய பட்டியல அல்லாஹ் சொல்கிறான், என்றெல்லாம் அல்லாஹ் அவர்களை சொல்லி காட்டுகிறான். இதுல 4 கூட்டத்தினர்கள், எங்களுக்கு மத்தியில அவ்வப்பொழுது காணக்கூடியவர்கள் தான். அதுல முதலாம ஒரு பக்கீர் என்பவர் ஏழை, உவருக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தேவை, ஆனா 1000 ரூபாய் தான் கிடைக்குது, 50 தான் கிடைக்குது இவருக்கு. இவர் பக்கீர், அடுத்த 1000 ரூபாய்க்கு இவர் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா இவரை பார்த்து உங்களுடைய ஜகாத்தை கொடுங்க. ரெண்டாவது கேட்டகரி மிஸ்கீன், அவருக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தேவை, ஆனா 1700 ரூபாய் 1800 ரூபாய் கிடைக்குது, 200 ரூபாவது ஷார்டேஜ் அவருக்கு இருந்து கொண்டே இருக்குது. இவர் மிஸ்கீனுடைய பட்டியலில் இருக்கிறார், இவருக்கும் ஜகாத்தை கொடுங்க. அடுத்தது ஜர்மீன் என்ற கடனாளி, கடனாளி சிலர்கள் அவர்கள் நிகழ்த்த கடன்ல சிக்கிக் கொண்டிருப்பார்கள், அவர்களை கரை சேர்த்து விடுறது எங்கள் ஒவ்வொருவருடையும் பொறுப்பு. சிலர்கள் ஹராசில் ஈடுபட்டு வட்டி எடுத்து தலை தூக்காமல் இருப்பார்கள், சில நேரம் முழு ஊருடைய ஜக்காத்தை கொடுத்தாலும் அவருடைய கடன் நீக்க முடியாமல் இருக்கும். எனவே கனிமான சகோதரர்களே, எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அவர்களுக்கும் உதவத்தான் வேண்டும், அந்த பாவத்தில இருந்து அவர்களை கலட்டுவதற்காக வேண்டும். எனவே அவர் வட்டி எடுத்துக்கிறார்கள், அவருக்கு ஜக்காத் கொடுக்கவே கூடாது என்பது அல்ல, மாற்றமாக அவரை உங்களுடைய சகோதரர் அநியாயக்காரராக இருந்தாலும் அநியாயம் இழைக்கப்பட்டவராக இருந்தாலும் உதவி செய்யுங்க. சஹாபா கேட்டார், யார் ரசூலல்லாஹ், அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்யறது வாஸ்தவம் தான், அநியாயக்காரருக்கு எப்படி உதவி செய்யறது? அந்த அநியாயத்திலிருந்து அவரை தடுங்க. எனவே அந்த வட்டியிலிருந்து அறாந்திலிருந்து அவரை தடுங்க, அவருக்கும் கொடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா மறுபடியும் அவரை அதில ஈடுபடுத்த வைக்காதீங்க. மறுபடியும் அந்த பாவத்தை செய்வார்கள் சொன்னா அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த பொது சொத்துல இருந்து, அந்த பொது நிதியில இருந்து மற்றவருக்கு போகக்கூடிய பங்கு இவருக்கு மட்டும் கொடுத்து வீணாக்குறதுனால அந்த ஜகாத்துடைய விடயத்துல செயல்படக்கூடிய கமிட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இடத்துல பதில் சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைமை ஏற்பட்டுவிடும். மேலும் ஆமீன்கள் என்ற ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஜகாத்தை வசூல் செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கும் ஒரு பங்கு போக வேண்டும், அதற்காக வேண்டி சரியாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நீங்க ஜகாத்தை வசூலித்து தந்தால் உங்களுக்கு நான் அந்த ஜகாத்திலிருந்து 100,000 ரூபாய் அல்லது 50,000 ஒரு 25,000 உங்களுக்கு கூலியாக தருவோம் என்ற முறையில ஒரு பங்கு இல்லாமலும் அவர்களுக்கு கொடுக்கலாம். எனவே பங்கு அதிகமாகும் பொழுது ஒரு பெரிய பகுதி ஆமீருக்கு போய்விடும் என்றிருந்தால் மற்றவர்களுக்கு அதுல குறைபாடு உண்டாகும் பட்சத்துல இவருக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று நியமித்து அவருக்கு ஒரு சம்பளத்தை கூட அதனை கொடுக்கலாம். ஏன் ஆமீன்கள் செல்வந்தர்களும் இருப்பார்கள், ஜகாத் எடுப்பதற்கு தகுதி இல்லாதவர்களும் இருப்பார்கள். என்றாலும் இதில் இவர்கள் வேலை செய்கிறார்கள், கணக்கு பார்க்கிறார்கள், ஊர் ஊராக போகிறார்கள், தன்னுடைய வாகனத்தை செலவழிக்கிறார்கள், ஜகாத்தை வசூலிச்சுட்டு வராங்க. எனவே இவர்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கிறது, இதுவும் ஒரு பங்காக மாறிவிடும். அடுத்தது மாநிலப்பக்க குழு என்ற புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் என்ற வார்த்தையை கூட பாவிக்கல, நவமுஸ்லீம் என்ற வார்த்தையை கூட பாவிக்கல. இவர்களுக்கு பாவித்திருக்கும் வார்த்தை மாநிலப்பக்க குழு, உள்ளத்தோட அந்யோன்யமானவர்கள், தொடர்புடையவர்கள், உள்ளத்துடைய மருகுதல் உள்ளவர்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ் கண்ணியமான வார்த்தையை பாவித்திருக்கிறான். இந்த மாநிலத்து கொழும்பு என்ற இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவருக்கும் ஜகாத்துடைய ஒரு பங்கை கொடுக்க முடியும். ஏன்? அவருடைய குடும்பத்தினர்களும் ஏனைய மக்களும் இஸ்லாத்தை கவர்வதற்காக அந்த பங்கை செல்வந்தர்களாக இருந்தாலும் கொடுங்க, அவர்கள் ஏழையாக இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கும் பங்கை ஒதுக்குவது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய பாதையில கான்ஸ்டன்ட்லி தொடர்படியாக ஈடுபடக்கூடியவர்கள், நிஜமும் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலிமா உயர்ந்து ஓங்க வேண்டும் என்பதற்காக ஜிஹாதில ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு சில நேரம் தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு பொருள் தேவைப்படும், பணம் தேவைப்படும், இவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கும் அதனை கொடுத்து விடுங்கள். 8 ஆம் நாள் தான் இப்னு ஸபீல், அதாவது வழிபோக்கர், வழிபோக்கர் எனும் பொழுது சில சந்தர்ப்பங்கள்ல ஔடி கார்ல வந்து கேட்பார்கள், அல்லது பெரிய பெருமதி வாங்கிய ஒரு வாகனத்தில் வந்து கேட்பார்கள். கேட்டா அவருக்கும் கொடுங்க, அவர் இப்னு ஸபீல், எப்படி வந்திருப்பாரு காலியில இருந்து கண்டிக்கு தன்னுடைய மனை மக்களோட பணத்தை தொலைச்சி இருப்பாரு. இப்ப அவருக்கு கிரெடிட் கார்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவருக்கு டிபாசிட்டும் இல்லை, எடுக்கிறதுக்கு வழியும் இல்லை, இவர் தயங்கி கொண்டிருப்பாரு, இவருக்கு கேட்கவும் முடியாது. இப்படியா கொஞ்சம் ஒருவர் வந்து, நான் வழிபோக்கன், என்னுடைய ஊருக்கு போய் நான் சேர வேண்டியிருக்குது, என்னுடைய பொருள்களை எல்லாம் இழந்துட்டேன், எனக்கு ஜக்காத்தை தாங்க என்று சொன்னால் ஜக்காத்தை கொடுங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரான்னு சொல்றாங்க. ஆனா அதிகமானவர்கள் நாங்க அவ்வப்பொழுது சந்திப்போம், வருவாங்க, நான் வந்து என்னோட போர்க்கான போயிட்டு எனக்கு எவ்வளவு செத்தாங்க இப்படி வெறுமனை பொய்யாக சொல்லக்கூடியவர்களும் ஏராளமா இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சதுக்காவை கொடுக்கிறது வேற விஷயம், அவர்களை நன்கு நாம் பரிசீலனை செய்து தான் ஜகாத்திலிருந்து கொடுக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் குற்றவாளிகளாக ஆகிடும். எனவே சகோதரர்களே, ஜகாத்த கொடுக்காமல் தடுத்துக் கொள்வதன் காரணமாக கூட்டு ஜக்காத்துடைய முறையை சீரான முறையில செய்து அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றாததன் காரணமாக ஏராளமான தண்டனைகளும் வேதனைகளும் சோதனைகளும் இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சு கொள்கிறேன். திடீரென்று கியாமத்து நாள் நிரம்பும் பொழுது பூமியில இருந்து ஒரு சத்தம் வரும். இந்த கெண்கள்ல மக்கள் எல்லாரும் நினைப்பாங்க எங்களுடைய பூமியில தான் அந்த சத்தம் வந்தது, மேலும் அந்த திகன ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க நினைப்பாங்க எங்களுடைய இந்த திகன பிரதேசத்துல இருந்து தான் அது வந்தது, தெல்ஜனில இருப்பவர்கள் நினைப்பாங்க எங்களுடைய தெல்ஜனி பூமியில இருந்து தான் இது வந்தது. இப்படி ஒவ்வொருவரும் இந்த சத்தம் ஏண்ட பூமியில இருந்து வந்தது என்று மக்கள் எல்லாம் வெளியிலே ஓடி வருவாங்க. வெளியே போட்டு இருக்கும் அதுதான் அந்த பிரம்மாண்டமான சத்தம். அந்த பூமியுடைய ஈரல் கொடல் என்றால் என்ன? பில்லா, தங்கம் வெள்ளி தூண்கள் பூமி அனைத்தையும் கட்டி இருக்கும். இப்ப மக்கள் அந்த தங்கம் வெள்ளிகளை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாருமே செல்வந்தர்களாக ஆகிடுவாங்க, ஏழையுடைய தரம் ஏதப்படாது. இந்த அவல நிலைமை உண்டாவதற்கு காரணம், ஒரு ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் ஒரு ஏழை கையேந்து கொண்டு இருப்பார், ஒரு ரூபாய அவனை கையில வைக்கிற ஒருத்தரும் இல்லாமல் இருப்பார். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் வளமுள்ள தன்னுடைய சகோதரத்துல வந்து தேவையை முறைப்பாடு செய்து எனக்கு தாண்டி கேட்பான், இவன் கொடுக்க மாட்டான். அடுத்த ஜும்மா ஆகும் பொழுது இந்த சத்தம் வெளியாகும். எப்ப ஏழையுடைய தரம் ஏங்கப்படுதோ நாங்க எங்களுடைய சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருப்போம், எப்ப தேவையுடையவர்கள் சமூகத்துல இருக்கிறார்களோ நாங்க கொடுக்கும் பழக்க முடியவர்களாக இருப்போமோ அந்த நேரம் எங்களுடைய குடும்பத்தோட எங்களுடைய வியாபாரத்தோட தொழிலோட நாங்க எங்களுடைய செல்வங்களை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லாஹ்வுடைய பிரயோஜனத்தை ஏற்படுத்துவார், அல்லாஹ்வுடைய வளர்ப்பார். எப்ப நாங்க இந்த பகுதியை கணக்கெடுக்காம விட்டு விடுவோமோ இப்போ அல்லாஹ் தாங்க மாட்டான், பூமியில இருந்து எல்லாமே வெளியே போட்டுடுவான். எல்லோரும் எடுப்பார்கள், அனைவரும் செல்வந்தர்கள். இப்ப துனியா செல்ல முடியாமல் ஸ்தம்பித்து விடும். தன்னுடைய ஜகாத்தின் பையை எடுத்துக்கொண்டு ஆரம்பத்துல ஜனவந்தரா இருந்தவர் ஆரம்பத்தில் ஏழையா இருந்தவர்களிடத்துல போய் கொடுப்பார், அவர் வேண்டாம் என்பார், இவர் திணிக்க பார்ப்பார், அவர் தூக்கி வீசுவார், அவர் குறைக்க எடுத்துக்கொண்டு இவர் கொடுக்க பார்ப்பார், அவர் ஓடுவார், இவர் பின்னால விரட்டுவார். சகோதரர்களே, இந்த நேரம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கியாமத்தை உருவாக்கி விடுவான். அப்படியா கொஞ்ச நிலைமை ஏற்படுவதற்கு முன்னால விதவை பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் கவனிங்க. அனாதி சிறுவர்கள் இருக்கிறார்கள், படிப்பை மேற்கொண்டு செய்ய முடியாமல் இருப்பார்கள், அவர்களையும் கவனியுங்க. எத்தனையோ பேர் சொல்லிக் கொள்ள முடியாமல் தயங்குவார்கள், எத்தனையோ பேர் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் அவதிப்படுவார்கள். தெரியமானவர்களின் சமூகத்துல எல்லா விதமான கட்டைகள் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், அவர்களை பரிசீலனை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இல்ல என்ற தன்மையை இல்லாமல் ஆக்கி நல்ல முறையில வாழ்வதற்கு தான் இந்த ஜகாத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லோரும் அந்த முறையில செல்வந்தர்களாக ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நீங்கள் சதக்காக்களையும் ஹதியாக்களையும் கொடுக்கும் காலம் எல்லாமும் கியாமத்தை உருவாக்க மாட்டார். ஹதியாக்களும் கொடுக்காம சதக்காக்களும் கொடுக்காம நீங்க கஞ்சத்தனம் செய்யும் பொழுதுதான் இந்த நிலைமை உருவாகும் என்கிறத நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்த வீட்டுல இருப்பார்கள் எத்தனையோ பேர், ஒரு நேரம் தான் சாப்பிட்டு இருப்பார்கள், மற்ற நேரத்துக்கு அவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய விடயங்களையும் கவனிங்க. கரிமான சகோதரர்களை இந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதி நதி பரசர நதிக்கரான தமை மே ஜகாத்தேன துகி பஜ அவடன் நியமக்கரலாதி. அந்த அடிப்படையில நாங்க இந்த இல்லை என்ற தன்மைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதனால எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சமூகம், எங்களுடைய சமுதாயம் என்பது எப்பவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய பொருள்கள்ல வளர்ச்சியை உண்டு பண்ணுவார். அத்தோடு இன்றைக்கு ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. ஒரு ஆளுமை கண்ணியப்படுத்துவதற்கு பள்ளியுடைய தலைவர் மாஷல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில வரக்கத்தும் ரஹமத்தும் செய்ய வேண்டும். பல ரீதியிலும் உதவிகளை அந்த ஆளின் இந்த நிலைமைக்கு வருவதற்கு அவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். அதனை நானும் வருவேன். அந்த அடிப்படையில் இன்றொரு உறுதியான ஹாஃபிலாக ஒரு ஆலிமாக தேர்வு பெற்றிருக்கிறார். அவருடைய ஊரு மரியாவத்த கம்பல அல்ஹம்துலில்லா அந்த ஊரில் இருக்கக்கூடியவரை இந்த ஊரில் கவியப்படுத்துகிறாங்கடா சகோதரர்களை. இதெல்லாம் உங்களுடைய பெருந்தலைவர். இந்த தலைவரை மட்டுமல்ல உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்வான்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாரோ அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தாத வரைக்கும் ஒரு நாளும் வெற்றியை நோக்கி போக முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வராசத்தை சுமந்து இன்றைக்கு ஒரு ஆலிமுக்கு ஹாஃபிலுக்கு கொண்டு கொடுக்கிறதாக இருந்தால் ரெண்டு தடவை யோசிப்பார். ஏன் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத சமுதாயம் இருக்குது. நாங்கள் எல்லா ஜீவன்களுடைய உணவின் பொறுப்பையும் எடுத்திருக்கிறோம். ஆலிம்களுடைய ஹாஃபில்களுடைய உணவின் பொறுப்பை பிரத்யேகமாக ஏற்றிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றார். கிரிவான சகோதரர்களே, இன்றைக்கு அவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கேவலமாக விளங்கும். ஆனால் அவர்கள் தான் எங்கும் உயர்ந்தவர்கள். அவர்கள் நாளை மறுமையிலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். எனவே அதனுடைய விடயத்துக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அவசரமாக இன்ஷால்லா முடிச்சு கொள்வோம். ஒரு 10-15 நிமிஷத்துல அது முடிவடையும். சகோதரர் எல்லாருமே இருந்துட்டு அந்த ஆலிம கண்ணியப்படுத்தாலா சுபஹானஹு வ தஆலா உங்களுடைய குடும்பங்களையும் அந்த ஆலிம்களை ஹாஃபிலோ உருவாக்கி நாளை மறுமையில விமோசனம் பெறக்கூடிய வழிகளை ஏற்படுத்துவார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அனுப்புவானாக. யா அல்லாஹ், கூட்டு அமல்களை சீரான முறையிலே செய்து உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு தௌஃபிக் செய்வாயாக. அதனுடைய நிபந்தனைகளை பேணும் நுணுக்கத்தையும் எங்களுக்கு தந்தருவாயாக. அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. நாயனே, எந்த விடயத்தை நாம் உன்னுடைய கட்டளை பிரகாரம் செய்கிறோமோ அதற்கு உன்னுடைய பிரத்யேகமான உதவிகளையும் செய்து அனுப்புவாயாக. யாரெல்லாம் இந்த விடயங்களில் ஈடுபடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில வரக்கத்தும் ரஹமத்தும் செய்து ஏழு பரம்பரை வரைக்கும் உணவு கொடுப்பாயாக. எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. துவாக்களை கபூல் செய்வாயாக. மௌத்துடைய நேரத்தை ரொம்பவும் சிறப்பாக அமைப்பாயாக. வாக்கு தவானா அல்ஹம்துலில்லாஹிர்ரபில்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.